நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
இரண்டாயிரத்தி 2019 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை தமிழகத்தில் நிகழ்ந்த பல்வேறு விடயங்கள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. அரசியல் அதிரடிகள், தம்பிக்க வைத்த போராட்டங்கள், அதிர்ச்சியளிக்கும் குற்ற சம்பவங்கள் என பல்வேறு செய்திகள் தமிழக செய்தி ஊடகங்களில் தலைப்புச் செய்திகள் ஆகின. இந்த வருடத்தின் துவக்கத்தில் தூத்துக்குடியில் மூடப்பட்டிருந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது. ஆனால் உச்சநீதிமன்றம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. இதனால் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படும் என்ற சூழல் உருவாகியது. இது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் அதிமுக அரசு மீது குற்றம் சுமத்தினார் திமுக தலைவர் முக ஸ்டாலின்.
ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதில் எந்த தடையும் இல்லை, அரசு எந்த கொள்கை முடிவும் எடுக்கவில்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதற்கிடையிலே இன்று உச்ச நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நிலை என்னவென்று கேட்டால், ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆகவே இன்று கடைசி நாள், முதலமைச்சர் உரையோடு சட்டமன்றம் முடிவடைகிறது, இந்த கூட்டத்தொடர் முடிவடைகிறது. எனவே முதலமைச்சரிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதில், அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி கொள்கை முடிவு எடுக்கிற விஷயத்திலே ஏதாவது பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து கேட்டும் அவர் எந்த பதிலும் சொல்லாத காரணத்தால் அதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு பங்களாவில் கடந்த 2018 வருடம் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவங்களில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற செய்தி தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்தார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி.
இது முற்றிலும் உண்மைக்கு மாறானது, துளியும் உண்மையில்லை. இந்த செய்தியை வெளியிட்டவர்கள் மீதும் மற்றும் இவர்களுக்கு பின்புலமாக உள்ளவர்கள் கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.
9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடந்த ஜனவரி மாதம் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர்.
எங்களுடைய போராட்டத்தை அடுத்த கட்டமாக வியூகத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். 9 அம்ச கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கை வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய முறை தொடர வேண்டும்.
ஆனால் தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகள் மூலம் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. டிக்டாக் செயலி தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை சீரழிப்பதால் அந்த செயலி தடை செய்யப்படும் என்று தமிழக சட்டசபையில் அறிவித்தார் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன்.
தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் சீர்குலைக்கின்ற வகையிலே அந்த செயலி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த டிக்டாக் செயலியையும் உறுதியாக மத்திய அரசுக்கு கருத்துரை அனுப்பி மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று உடனடியாக அது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை.
சமூக ஆர்வலரும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான முகிலன் கடந்த பிப்ரவரி மாதம் திடீரென்று காணாமல் போனார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய முகிலன் காணாமல் போனது பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. தமிழக எதிர்கட்சிகளும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்தன. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ,
நான் குற்றம் சாட்டுகிறேன், முகிலன் யாரால் கடத்தப்பட்டார்? போலீசாரா? போலீசார் ஏற்பாடு செய்த கூலிப்படையினரானா? அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் இந்த அரசும் இந்த காவல்துறையும் தான் அதற்கு பொறுப்பாளி என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன்.
6 மாதங்களுக்கு பிறகு திருப்பதி ரயில் நிலையத்தில் ஆந்திர போலீசாரால் முகிலன் கைது செய்யப்பட்டார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த 28 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் முருகன், நளினி, பேரறிவாளன் உட்பட 7 பேரை விடுதலை செய்ய கோரி இந்த வருடமும் தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. கடந்த பல வருடங்களாக சிறையில் இருக்கும் இவர்களை விடுதலை செய்ய கோரி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பல்வேறு அழுத்தங்களை மத்திய அரசுக்கு தந்தாலும் பலன் 0. ஆனாலும் இந்த வருடம் இவர்களுக்கு ஒரு சலுகை காட்டும் விதமாக நளினியின் மகளின் திருமணத்திற்காக அவருக்கு 1 பரோல் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நளினியின் பரோல் குறித்து அவரின் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன்,
நளினியின் வாதங்களை கேட்ட நீதிபதிகள் 6 மாத விடுப்பு அளிக்கவில்லை என்றாலும் 1 மாத விடுப்பை அளித்துள்ளார்கள். லண்டனில் வளரும் தன் மகளின் திருமணத்திற்கு தாங்கள் 6 மாதம் எனக்கு தர வேண்டும், ஏனெனில் 10 மாதங்களுக்கு அவர் தகுதியானவர். 28 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 10 மாதங்கள் அவருக்கு விடுப்பு தந்திருக்க வேண்டும், 1 நாள் கூட அவருக்கு விடுப்பு தரவில்லை. எனவே 1 மாதத்திற்கு இந்த விடுப்பை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது.
இதேபோல் பேரறிவாளன் மற்றும் ராபர்ட் பயோஸ் ஆகியோருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் பரோல் வழங்கியது. மத்திய அரசால் நடத்தப்படும் தபால் துறை தேர்வுகள் இனி தமிழ் இல்லாமல் ஆங்கிலத்தில் மட்டுமே நடத்தப்படும் என்ற மத்திய அரசின் அரசாணைக்கு தமிழகத்தில் பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டது.
இப்ப நம்மளாம் எப்ப சார் வேலைக்கு போறது? பிறகு சார் நம்மள வந்து எழுத சொல்லி இந்த மாதிரி தமிழ்நாடுகளை வேக்கன் கொடுக்கணும்னு ஏன் வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்க? அப்ப நம்மள வந்து ஒரு கண் துடைப்பு மாதிரி வந்து இந்த நாடு வந்து ஒரு நாடக மேடை நடத்திக்கிட்டு இருக்கு இந்த ஒரு மத்திய அரசாங்கம். அதுக்கு இந்த மாநில அரசும் உதவியா இருக்கு.
தமிழகத்தில் எழுந்த கடும் எதிர்ப்பின் காரணமாக இந்த அரசாணையை மத்திய அரசு ரத்து செய்ததும் நோக்கத்தக்கது. கடந்த ஜூலை மாதம் தமிழகத்தில் 4 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மத்திய அரசு ஒப்பந்தம் செய்தது. இதற்கு தமிழகத்தை சேர்ந்த எதிர்க்கட்சிகள் தங்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தன. திமுக தலைவர் MK Stalin,
ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படாது என்ற ஒரு கொள்கை முடிவின இந்த அரசு எடுக்க வேண்டும், அதுவும் இந்த கூட்டத்தொடரில் எடுத்துட வேண்டும்.
நவம்பர் 1 தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவித்தார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி.
தனித்துவ தமிழ்நாடு உருவாக்கப்பட்டு 1/11/1956 பெருமைப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என்ற பெயரில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும்.
கடந்த செப்டம்பர் 1 தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக பதவியேற்றார். தேசிய நெடுஞ்சாலை துறையின் கீழ் செயல்படும் 15 சுங்கச்சாவடிகளில் கட்டணத்தை உயர்த்தியது மத்திய அரசு. இந்த கட்டண உயர்வுக்கு தமிழகத்தில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது.
நாங்க வாடகை பொழைப்புக்கு ஓட்டுறோம், இதுல 145 ரூபா நாங்க எப்படி கட்டுப்படியாது உங்களுக்கு? எல்லா டோல்லையும் இப்படி பண்ணா எப்படி? நாங்க அங்கேயும் 1 இடமே இது 145 இருக்கு, அடுத்தது இங்கிலீஷ் ஆகுது, எங்குமே கம்மியா வரப்பாடு இல்லையே.
கடந்த செப்டம்பர் 1 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வுகள் நடத்தப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. பல்வேறு மாணவர் அமைப்பினர் மற்றும் கல்வியாளர்கள் தமிழக அரசின் இந்த முடிவுக்கு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர்.
5வதுல இருந்து 8வது, அடுத்து வந்து 10, 11, 12, 5 வருஷம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்னா பசங்க வந்து எப்படி படிப்பாங்க?
இதேபோல் கலை மற்றும் அறிவியல் பட்ட படிப்புகளுக்கும் இனிமேல் இந்திய அளவில் நுழைவுத் தேர்வுகள் நடத்தப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கும் தமிழகத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த வருடம் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த ஓர் சிறிய கிராமம் கீழடி என்றால் அது மிகையல்ல. உலகம் முழுவதும் உள்ள வரலாற்றாளர்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் இந்த சிறிய கிராமத்தை உற்று நோக்கினர். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு சவால் விடும் விதமாக சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே வைகை நதி கரைகளில் நகர நாகரிகங்கள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்த இடம் கீழடி.
அந்த ஏரியால வந்து ஒரு மிகப்பெரிய ஹாபிடேஷன் சைட், அதாவது மக்கள் அங்கேயே வாழ்ந்திருக்காங்க. நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைச்சிருக்கு, ஒரு ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர், ஒரு ஒரு ப்ராப்பர் லேஅவுட்டோட இருக்கிற ஒரு சிட்டி, ஒரு டவுன், ஒரு ப்ராப்பர்லி பிளான் பண்ண ஒரு டவுன். கீழடியோட டைம் வந்து 300 BC, அதாவது பிசி பிஃபோர் காமன் ஏரா, ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடுக்காட்டுப்பட்டியில் ஆழ்துளாய் கிணற்றில் விழுந்த சிறுவன் சுஜித் சுமார் 82 மணி நேரம் கழித்து அழுகிய உடலாக மீட்கப்பட்டான். ஒட்டுமொத்த தமிழகமே பிரார்த்தனை செய்தும் சிறுவனை மீட்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் அந்த சிறுவன் பிணமாக மீட்கப்பட்டது தமிழகத்தை சோகத்தில் ஆழ்த்தியது. தமிழகத்தையே உலுக்கிய ஓர் குற்ற சம்பவம் பொள்ளாச்சி கூட்டுப்பாலியல் விவகாரம். கடந்த பிப்ரவரி 1 கல்லூரி மாணவி ஒருவர் தன்னை 4 பேர் கொண்ட ஓர் கும்பல் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளித்தார். கல்லூரி மாணவியின் புகாரை அடுத்து 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் ரீதியாக தாக்கப்படும் காணொலிகளும் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. இந்த 4 பேர் கொண்ட கும்பல் மேலும் பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. சர்ச்சைகளுக்கு பெயர் போன நித்யானந்தா இந்த வருடமும் பாலியல் புகாரில் சிக்கினார். ஆனால் இந்த வருடம் புதிய நாடு என்று அடுத்த லெவலுக்கு சென்றார் நித்யானந்தா. தமிழக காவல் நிலையங்களில் பாத்ரூம்களில் கைதிகள் வழுக்கி விழுந்து கை கால்களை உடைத்துக் கொள்வது மற்றும் சிறார் ஆபாசப்பட விவகாரங்களும் தலைப்புச் செய்திகளாகின. கோவை மேட்டுப்பாளையம் அருகே நடூர் என்ற கிராமத்தில் ஒரு வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து அருகில் உள்ள வீடுகள் மீது விழுந்த சம்பவத்தில் 17 பேர் பலியாகினர். இந்த சுவர் தீண்டாமை சுவர் என்று கூறி பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் போராட்டங்களை நடத்தினர். தமிழக அரசியலை பொறுத்தமட்டில் இந்த வருடம் முழுவதும் திமுக மற்றும் அதிமுகவின் தலைவர்கள் கடுமையான வார்த்தை மோதல்களில் ஈடுபட்டு வந்தனர். அதிமுக அரசு கலைக்கப்பட வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார். இந்த வருடம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது. தேனி தொகுதி தவிர்த்து மற்ற அனைத்து தொகுதிகளிலும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனாலும் நாடாளுமன்ற தேர்தலுடன் நடைபெற்ற 22 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுக 9 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. அதேபோல் சமீபத்தில் நடைபெற்ற விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் போட்டியிட்டு தோல்வியடைந்த மக்கள் நீதி மய்யம் மற்றும் பாமக போன்ற கட்சிகள் வேறு எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை. விஜயகாந்தின் உடல்நலக்குறைவால் தேமுதிகவும் இந்த வருடம் அமைதி காத்தது. தொடர் தோல்விகள் ஏற்பட்டாலும் நாம் தமிழர் கட்சி அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டது. இந்த வருடமும் நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கவில்லை. இது SBS வானொலியின் பார்வை நிகழ்ச்சிக்காக தமிழகத்திலிருந்து ராஜ்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.